நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் 24வது ஆண்டாக நடத்தும் முத்தமிழ் மாலை என்ற நிகழ்ச்சி இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கிறது. இது குறித்து எம்முடன் பேசுவதற்காக இந்திய மருத்துவர் கலாநிதி மனமோகன் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் மனமோகன்.
வணக்கம் திரு சஞ்சயன் அவர்களே.
ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் என்னவெல்லாம் செய்கிறீர்கள் என்று ஒரு அறிமுகம் தருவீர்களா?
ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் 2000 ஆண்டு அதாவது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டவுடன் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதற்கு மூலகத்தாக இருந்தவர்கள் மாமனிதர் ஜெயக்குமார், இன்னொரு முக்கியமான சோமா சோமசுந்தரம் மெல்பர்ன்ல இருந்து இப்ப ஒரு காலமாகிறவர், இவர்கள் இரண்டு பேரும் முக்கிய வித்தாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே வடக்கும் கிழக்கும் வன்னித்தேசம் உட்பட மிகவும் பாரதூரமான மருத்துவ சீரழிவில் இருந்தது. உதாரணமாக நாள் வேலை செய்பவர், அதாவது தோட்ட வேலையோ அப்பேற்பட்ட வேலை செய்பவருடைய சம்பளம் 2 பனடோல் குடிசைகளை வேண்டுவதற்கு தான் 10 மாக இருந்தது. அதுக்கும் தட்டுப்பாடு இருந்தது. அப்பேற்பட்ட காலத்திலே முதலாவதாக நாங்கள் செய்த விஷயங்கள் பனடோல், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேக்ஸ், கட்டில்கள், சத்திர சிகிச்சை கூடத்துக்கு தேவையான உபகரணங்கள், அவற்றை நாங்கள் இங்கிருந்து அனுப்பக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் பல் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் நாங்கள் அவருக்கு பெரிய உதவியை செய்யக்கூடியதாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் இங்கு மக்கள் எங்களுக்கு தந்த ஆதரவு. அதே நேரத்திலே இதைத் தொடர்ந்து சுனாமி வந்தது. அந்த நேரத்திலே எமக்கு அரசாங்கமே கிழக்கு மாகாணத்தில் ஒரு இடத்தை தந்து, அக்கரப்பத்தை தந்து, அந்த இடத்திலே ஒரு கேம்பெயின் எடுத்து மக்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அங்கு நாங்கள் சில மாதங்கள் தரத்திலிருந்து இந்த வேலையை செய்தோம். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது டெமிடேட் தமிழர் மருத்துவ உதவி நிதியம் என்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சுனாமியின் பின்பு நாங்கள் அதன் பெயரை ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன், ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் என்று மாற்றினோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சுனாமி காலத்திலே கிழக்கில் பணியாற்றும் பொழுது எமக்கு உதவி செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆஸ்டின் ஹாஸ்பிட்டல், சென்ட் வின்சென்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்பேற்பட்ட வைத்தியசாலைகள். அவர்கள் எமக்கு பொருள் உதவியையும் பண உதவியையும் தந்தார்கள். மட்டுமல்ல, அநேகமான தாதியர், வைத்தியர் அப்பேற்பட்டவர்களும் வந்து செய்தார்கள். அப்ப நம்மளது பேர் நாம் எங்கிருந்து வருகிறோம் என்றதை பிரதிபலிக்கவில்லை என்றதை அவர்களே சுட்டிக்காட்டினார்கள். இதன் பிறகுதான் இந்த பேர் மாற்றம் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து எங்களுடைய பணி மாற்றமடைந்தது. அதாவது அப்பொழுது அரசாங்கத்தின் உதவி வடக்கு கிழக்குக்கு மினிமமாக தம்பியம்சுட்பல விலை கிடைத்தது. அப்பொழுது மக்களுக்கு வைத்தியசாலைகளுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் செய்ய வேண்டும், அதாவது அவர்கள் அளிக்கும் சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. இதே மாதிரி பலர் பல உதவிகளை கேட்டாலும் நாங்கள் அங்கு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை நாங்கள் யாராவது இங்கு அமைப்புள்ளவர்கள் சென்று அதை அறிந்து வந்து தேவையின் அடிப்படையிலும் தான் உதவிகளை செய்தோம். உதாரணத்துக்கு நான் சொல்வது என்று சொன்னால், கிளிநொச்சி வைத்தியசாலை வவுனியா வைத்தியசாலைக்கும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கும் நடுவில் இருக்கின்றது. கண்டி வீதி சீரமைக்கப்பட்ட பிறகு அநேகமான விபத்துகள் நடந்தன. அப்ப அவர்களுக்கு எலும்பு முறிவு போன்றவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு யாழ்ப்பாணத்துக்கோ வவுனியாவுக்கோ அன்ராஜபுரத்துக்கோ அனுப்ப வேண்டிய காலம் இருந்தது. இதே நேரத்திலே வன்னி மரப்பிலே அதிக இளமாக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் என்ற இரத்த சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. அப்பேற்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் அல்லது வவுனியாவில் செய்ய வேணும், அதற்கு போக வேணும், அதற்குரிய செலவு, அவர் தனியே போக முடியாது, யாராவது அவருடன் செல்ல வேணும், அவருடைய செலவு அப்பேற்பட்டதாலே அநேகமானவர் போவதில்லை. அப்படி செல்பவர்கள் அந்த யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் கச்மெண்ட் ஏரியாவில் உள்ளவர்கள் இடத்தை எடுப்பதால் அவர்களும் அதில் பாதிக்கப்பட்டார்கள். அப்ப நாங்கள் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டயாலிசிஸ் யூனிட், 7 மெஷின் கொண்ட டயாலிசிஸ் யூனிட் ஒன்றை உருவாக்கினோம். இது ஆரம்பிக்கப்பட்டு 3வது வருஷமாக போய் பார்த்திருக்கிறேன். மிகச்சிறப்பாக நடக்கின்றது. அநேகர் வருகிறார்கள். இந்த மெஷின்ஸ் வந்து 24 hours வேலை செய்யுது. வேலை செய்பவர்கள் இரவிலே அங்கே டயாலிசிஸ் செய்து போட்டு அடுத்த நாள் வேலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த உபகரணங்களை வேண்டும் பொழுது 7 வருஷ வாரண்டியையும் 24 மணத்தியால் ஒரு மெஷினை திருத்தவில்லை என்றால் ஒரு சப்போர்ட் மெஷின், ஆல்டர்னேட்டிவ் மெஷினை தர வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். இதனால் தரங்கள் இல்லாமல் நடக்கின்றது. இதே மாதிரி கிளர்ச்சி ஹாஸ்பிட்டல் ஆர்த்தோபெடிக் யூனிட், ஃபேஷியோ மேக்ஸோ யூனிட் ஆரம்பித்தோம். இதையடுத்து அங்கு குடலிலே இருந்து ரத்தம் பெறுபவர்கள், குடலிலே அவசரமாக சிகிச்சை செய்வர்களை யாழ்ப்பாணத்துக்கு வவுனியாவுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. ஆகவே இரு வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்கு ஒரு அப்ப அண்ட் லோ மேற்குடல் கீழ்குடலை சோதிக்கக்கூடிய ஒரு உபகரணத்தையும் அதை சேர்ந்த உபகரணங்களையும் வேண்டி கொடுத்ததாலே அங்கே அந்த சேவை சிறப்பாக நடக்கின்றது. இப்போ அண்மையில் அவர்களுடைய அனஸ்தட்டிக் மெஷின் தேவைப்பட்டது, அதையும் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இதே மாதிரி யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு செய்திருக்கிறோம், வெவ்வேறு சுற்றி இருக்கும் சிறிய ஆஸ்பத்திரிக்கு செய்திருக்கிறோம், இதே அளவில் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ வருடா வருடம் நாங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டு அதற்குரிய நிதியை திரட்டி இந்த வேலையை செய்து வந்திருக்கிறோம். இன்னொரு யுக்தியை நாங்கள் கையாண்டிருக்கிறோம், அதாவது ரோட்டரி கழகத்துடன் சேர்ந்து நாங்கள் அங்கு செலவழிக்கும் பணத்தை இரட்டிப்பாகவோ மூன்று மடங்காக ஆக்கியிருக்கின்றோம். அது ஜாயிண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லி ரோட்டரியில் இருப்பவர்களும் நாங்களும் கதைத்து இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ரோட்டரி கிளப்ஸ் அதை ஹோஸ்ட் கிளப் என்று சொல்லி, உதாரணத்துக்கு இந்த டயாலிசிஸ் யூனிட்டுக்கு எங்களுக்கு டோட்டல் மொத்த செலவு 280,000 ஆஸ்திரேலிய டாலர்கள், இதில் ஒரு 80-75,000 டாலர் தான் எங்கள் காசு மிச்சம். ரோட்டரி லோக்கல் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் ரோட்டரி எல்லாம் சேர்ந்து தான் தந்தார்கள். இப்படி பல ப்ரொஜெக்ஷன் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆரம்பத்தில் செய்த ஒரு உதவி அன்று ஞாபகத்தில் வருகின்றது. போர்க்காலத்திலே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியின் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஒரு சிறிய இடமாக இருந்தது. அங்கு ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கட்டி, ஒரு பிளட் பேங்கை கட்டி, மானிட்டர்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு சின்ன சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய அறையும் சேர்த்து நாங்கள் ஒரு வசதியை செய்தோம். அது மிகவும் உதவியாக இருந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். நாங்கள் அதை செய்ததற்குரிய பிளாக், அதாவது சுவரிலேயே மாவுள்ள பதிக்கப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கின்றது. நாங்கள் தொடக்க காலத்திலே மக்கள் கண்டிக்கோ கொழும்புக்கோ கண் சத்திர சிகிச்சைக்காக சென்று வந்தார்கள். நாங்கள் முதல் முதல் செய்த ப்ரொஜெக்ட்ஸ்லையும் ஒன்று என்றால் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐ கிளினிக்கை அமைத்துக் கொடுத்தோம். அதன் மூலமாக அங்கு மக்கள் கண்டிக்கோ கொழும்புக்கோ செல்லாமல் அங்கேயே செய்யக்கூடிய வசதி இருந்தது. ஆனால் நான் இந்த இடத்துல கூற வேணும், அங்கு அர்ப்பணிப்புடன் வேலை செய்யும் நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள். நாங்கள் செய்வது ஒரு சிறிய பங்கு, அவர்கள் நித்தம் செய்வது ஒரு பெரிய பங்கு.
ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் என்று கூறினீர்கள், இந்த உதவிகள் அனைத்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்துதான் நடக்கிறதா அல்லது வேறு நாட்டு மக்களும் உங்களுடன் இணைந்து செயல்படுகிறார்களா?
எங்களுடன் இணைந்து மக்கள் செயல்படுவதில்லை, ஆனால் எங்களுடைய அமைப்பு மாதிரி வெளிநாடுகளிலும் இலங்கையில் வடகிழக்குள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்கு அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக IMHO இன்டர்நேஷனல் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று அமெரிக்காவில் இருக்கின்றது. அவர்களும் பல ஆண்டு காலமாக இப்பேற்பட்ட உதவிகளை செய்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது, அதாவது சோ வி டோன்ட் டூப்ளிகேட், ஸோ தேர்ஸ் எ கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதால நாங்கள் தேவையா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்றோம். ஸோ அவர்கள் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் என்று சொன்னால் நாங்கள் சேர்ந்து செய்கின்றோம். உதாரணத்துக்கு வவுனியா ஹாஸ்பிட்டலில் ஐ கிளினிக் உள்ள உபகரணங்கள் பலதாகி கொண்டிருக்கின்றன. வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐ கிளினிக் கொண்ட செய்கிறோம். அதாவது ஒன்று லேசர் தெரப்பிக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டும் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் உடைய உபகரணத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அதில் லேசர் எக்யூப்மெண்ட்டை IMHO-வும் தி ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்பை நாங்களும் அவர்களுக்கு அன்பளிப்பாக செய்கின்றோம். இந்த ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்பின் விலை ஏறக்குறைய 175,000 டாலர்கள். இதுவும் நாங்களும் ரோட்டரியும் சேர்ந்து செய்யும் ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கின்றது. நான் இன்னொரு விஷயத்தை கூற வேண்டும், கோவிட் நோய் தொற்று காலத்திலே ரோட்டரியும் நாங்களும் சேர்ந்து 1.5-2 மில்லியனுக்கு ஆஸ்திரேலியர்களுக்குரிய உதவிகளை நாங்கள் வடக்கும் கிழக்குக்கும் அனுப்பக்கூடியதாக இருந்தது. பர்சனல் ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட், வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜனேட்டர்ஸ், சிபப் மெஷின், மானிட்டர்ஸ், இப்படி பல பல உபகரணங்களை நாங்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் அந்த காலத்திலே வழங்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் மனநிறைவாக இருந்தது.
நல்லது, நீங்கள் கூறிய பல விடயங்கள் மெச்சக்குரியவை, ஆனால் இவையெல்லாம் அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகள் அல்லவா?
நிச்சயமா, அது நல்ல ஒரு கேள்வி. நிச்சயமாக செய்ய வேண்டும். ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன. பல ஆண்டு காலமாக போர் சம்பந்தப்பட்ட பண விரயத்தினால் அரசாங்கத்திடம் பணம் இருக்கவில்லை. உள்ள பணத்தை அவர்கள் பெரும்பாலும் சிங்கள மக்கள் இருந்து வருவனங்களுக்கு தான் செலவழிக்கிறார்கள். உதாரணமாக கூறினால், மட்டக்களப்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு, டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஏமா பண்ணப்பட்ட கார்டியகேதரைசேஷன் யூனிட் அங்கு போகவில்லை, வேறொரு சிங்கள மக்கள் உள்ள இடத்துக்கு கொண்டு போகப்பட்டது. இதே மாதிரி ஜெஃப்டா டெல்லிப்பளையில உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டிய ஒரு ரேடியேஷன் யூனிட் வந்து மகாகாமாவில் இன்று இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்க வேண்டிய எம்ஆர்ஐ ஒன்று பலகாலங்களாக கொடுக்கப்படவில்லை, அது வேறு எங்கோ பொருத்தப்பட்டது. இப்பேற்பட்ட பல பல விடயங்கள் நடக்கின்றன. ஒன்றில் காசு இல்லை, உள்ள காசை மேலும் அங்கே சிங்கள மக்கள் இருந்து வருவனங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அண்மையிலே நாங்கள் இன்னொரு காரியத்தை செய்தோம். கான்பரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் மதிப்பின்படி, அவர்களது மதிப்பிட்டபடி பிறகுதான் எங்கள்ட்ட ரிலீஸ் பண்ணாங்க. ஷிப் பண்ண பொழுது இலங்கை காசிலே 280 மில்லியன் டாலருக்குரிய பொருட்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பெயர்பட்ட பொருட்கள் என்றால், அவர்கள் சில நேரம் வைத்தியசாலையில் ஒரு பிராண்டை மாற்றுவார்கள், எக்யூப்மெண்ட் நியோகன். அப்பொழுது அவர்களுடைய வைப்பகத்தில் இருக்கிற மெஷின்ஸ் புதுசாகவே இருக்கும். சிலவற்றை 2 வருஷம் 1 வருஷம் பாவித்து விட்டு அதை விட ஒரு பெட்டர் எக்யூப்மெண்ட் வருதுன்னு சொல்லி மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட வென்டிலேட்டர்ஸ், இன்ஃபியூஷன் பம்ப்ஸ், சிரிஞ்ச் பம்ப்ஸ், சிபெப் மெஷின்ஸ், அப்படி என்று ஒரு பெரிய அளவிலான உபகரணங்களை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பி கப்பல் மூலம் அங்கிருந்து மிகவும் சிரமப்பட்டு கஸ்டம்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி கொண்டே சேர்த்தோம். அப்பொழுதுதான் அவர் சொன்னார்கள், தாங்கள் அரசாங்கம் வந்து அதை மதிப்பிட வேண்டும் என்று. அவர்கள் சொன்ன அமௌண்ட் தான் 20 மில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு என்று சொல்லி. ஸோ இப்பேற்பட்டு நாங்கள் முயற்சி செய்து பல வகையான உதவிகளை நம்ம அவர்களுக்கு செய்து வருகின்றோம்.
நீங்கள் கூறிய ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு கேள்வி எனது மனதில் வருகிறது. உங்களது உதவிகளை அரசு தடுக்கிறதா அல்லது அதற்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுகிறதா?
அரசு என்று போடாவிட்டாலும், கடைசியாக நாங்கள் அனுப்பின எக்யூப்மெண்ட்டை கஸ்டம்ஸ்ல வச்சு மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டார்கள். ஆனால் நான் அந்த காலத்திலே இலங்கையில் இருந்தபடியினால் ஓரளவில் அதை வெளியில் கொண்டு வரக்கூடியதா இருந்தது. அது வைத்திய டிபார்ட்மெண்ட் அல்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அல்ல. ஆனால் அங்கே வேலை செய்பவர்கள் ஒவ்வொரு முறை போய்க்கையும் ஏற்பட்டப்பன் நியூ பேரியர் அப்படி ஒரு 10 தரம் அறிஞ்சிருப்போம் கஸ்டம்ஸுக்கு. ஆனால் கடைசியில ஒரு சாமானும் குறையாமல் எங்களுக்கு எல்லாத்தையும் கையெழுத்து விட்டார்கள். நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் உதவியுடன் வேறு வழிகளையும் யுக்திகளையும் பாவித்து உழவு பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதி இருந்தது.
நல்லது. மக்களின் பங்களிப்புடன் இந்த சேவைகளை செய்வதாக கூறியிருந்தீர்கள். மக்கள் எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்கிறார்கள்?
பல வகைகளில் பங்களிப்பு செய்கிறார்கள். அவர்கள் நிதியுதவி செய்கின்றார்கள். தங்களுடைய திருமணங்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள், நினைவு தினம் போன்றவற்றுக்கு உதவி செய்கின்றார்கள். ஒரு வருடத்திலே குட் ஃப்ரைடே அப்பீல் என்று சொல்லுவோம். வருஷத்தின் முடிவிலே முத்தமிழ் மாலை என்று எலிசை நாடகம் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, அதுவும் வெளியிலிருந்து வருவதை அழைக்காமல் லோக்கல் டெரன்சியை வச்சு செய்து மினிமம் எக்ஸ்பென்ஸோட நாங்கள் இதை செய்யக்கூடியதா இருக்கிறது. நான் ஒன்று குறிப்பிட வேணும், இது தனி மனித முயற்சி அல்ல. எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது, ஆஸ்திரேலிய மெடிக்கலேட் ஃபவுண்டேஷன். இதற்கு தலைவராக, சேர்பர்சனாக இப்போ இருப்பவர் டாக்டர் சுஜிதா தவபாலச்சந்திரன், கார்டியாலஜிஸ்ட் அட் வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல். செக்ரட்டரியாக லக்ஷ்மி லோகிதாசன் இருக்கிறார். அவர் ஒரு வழக்கறிஞர், மிகவும் திறமை வாய்ந்தவர். இது தவிர நியூ சவுத் வேல் மாநிலத்தின் தலைவராக நான் இருக்கின்றேன். இதே போல மெல்பர்னில் ஒரு பிரான்ச், மற்றது இதே மாதிரி கான்பராவில் ஒரு அமைப்பு இருக்கின்றது. அப்படி நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். எல்லாரும் சேர்ந்து உழைப்பதன் மூலம்தான் இது சிறப்பாக செய்யப்படுகின்றது. இது தவிர நான் ஒரு காரியத்தை குறிப்பிட வேண்டும், இங்கிருந்து ஸ்பெஷலிஸ்ட் அங்கு போய் அவர்களுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் செய்கின்றார்கள். இது தவிர ஜூம் மூலமாக ஒரு ரேடியாலஜி மீட்டிங் நடக்கிறது. பல நாடுகளைச் சேர்ந்த ரேடியாலஜிஸ்ட் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் போன்றவற்றை பகிர்ந்து கொண்டு கதைத்து அங்குள்ள மக்களுக்கு இன்டர்பிரிட் பண்ணி சேவை செய்து வருகின்றார்கள். இது மிகவும் சக்சஸ் ஆக நடக்கின்றது. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் நண்பர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள். இது இன்னும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது தவிர இங்கு மருத்துவம் படிப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு ஒரு மாசம் சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்த்து அதுக்கு படிக்க வேண்டும், அங்கில நிலைமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இவர்களுக்கு நாங்கள் வசதி செய்து கொடுக்கின்றோம். இது அவர்களுடைய கரிக்குலத்திலே ஒரு ரிக்வயர்மெண்ட். நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது வாரக்கிழமை இங்கே ஒரு மருத்துவ படிப்பு படுத்துக்கொண்டிருக்கோம். பெண்மணி யாழ்ப்பாண மருத்துவ ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் செய்ய போறான்.
நல்லது டாக்டர். இந்த முத்தமிழ் மாலை நிகழ்ச்சி எங்கே எப்பொழுது நடக்கிறது, அது குறித்த மேலதிக விவரங்களை கூறுவீர்களா?
இது 30ஆம் தேதி நவம்பர் மாசம், அதாவது இந்த மாசம், பிளாக் டவுனிலே போமன் ஹாலிலே நடக்கின்றது. 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். முதலாவதாக புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி நடக்கின்றது. அடுத்து நாட்டிய நிகழ்ச்சிகள் 2 நடக்கின்றது. சுவையான உணவு உண்டு. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆக்கள்ல விரும்பி அழைப்பது என்னவென்றால், நாங்கள் அங்கு செய்யும் வேலைகளை நாங்கள் அவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றோம். அதே நேரத்தில் ஜூம் மூலமாக அங்கு பணியாற்றி வரும் வைத்தியர்களையும் நமது உதவிகளை பெற்றவர்கள் அதன் பிரயோசனம் என்ன என்பதையும் சொல்ல வைக்கின்றோம்.
மிக்க நன்றி டாக்டர் மனமோகன். உங்களது அமைப்பினது செயல்பாடுகள் மெச்சக்குரியவை, அவை மென்மேலும் வளர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சய்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.